கூட திருத்தமும் உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவளமிட கடித்துண்டு கருணையனும் வெள்ளமதம் மொழி சித்திவேடத்தினிருந்து வருவினைகள் தீர்ப்பார். குழியர்போன் வெப்பொழித்த புகழியர்போன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்துண்டன் பதம் போற்றி உழிமலை திருவாதபுர திருத்தாள் போற்றி. எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக அவனுடைய பொன்னார் திருவடியிற்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோழ்பாடும் சபையின் சார்பாக பெரிய புராண தொடர் சொற்பொழியில் மகான் ஸ்ரீ ஒடுக்குத்தூசாமனுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் வல்ல ஆடலுள்ளாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடிய மாணிக்கவாச பெருமாள் மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியிற்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நாவுக்கரச பெருமான் காஞ்சியிலே இருக்கக்கூடிய காட்சியாக மிக அற்புதமான அரிய பதிகங்கள் என்பதாக சொல்லக்கூடிய பதிகங்கள் காஞ்சியம்பதியினுடைய பதிகங்கள். நாவுக்கரச பெருமானுடைய அந்த காஞ்சியம்பதியிலே அவர் பெற்ற அந்த அனுபவத்தை சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அதை தொகுத்து கொடுக்கின்ற அந்த பாங்கு முழுமையாக காஞ்சியம்பதியில் இருக்கக்கூடிய அத்துணை பதிகங்களையும் படித்ததனுடைய ஒரு பயன், அத்துணை பதிகத்தினுடைய ஒரு தொகுப்பாக சேக்கிழார் பெருமான் காஞ்சியம்பதியிலே நாவுக்கரசு பெருமானுடைய அந்த வழிபாட்டினுடைய அந்த சிறப்பினையும் பயனையும் மிக அற்புதமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடம் என்பதாக சொன்னால், அவர் அந்த திருவாயிலை அடைந்த பொழுது சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அவருடைய அந்த வழிபாட்டினுடைய சிறப்பினையும் பயனையும் காஞ்சியம்பதியிலே அதிகமான அந்த தேவாரங்கள் அத்துணையையும் படித்துவிட்டு சேக்கிழார் பெருமான் அதை தொடங்குகின்ற போது திருவாயிலிருந்து தொடங்குகின்ற பொழுது மிக அற்புதமாக தொடங்குகின்றார். திருவாயிலினை பணிந்து எழுந்து செல்வ திருமுன்றிலை அணைந்து, ஒவ்வொரு வாக்கும் அற்புதமான வாக்கு சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு. 190 பக்கம் பாடல் 322. திருவாயிலினை பணிந்து எழுந்து செல்வ திருமுன்றிலே அணைந்து கருவார் கச்சி ஏகம்பர் கனக மாளிகை சூழ்ந்து, அற்புதமான ஒரு வாக்கு. கருவார் கச்சி, அந்த கச்சியம்பதியே என்று சொல்லக்கூடிய காஞ்சியம்பதியே கருவார் கச்சி ஏகம்பர் என்பதாக அற்புதமான அந்த வாக்கு கொடுக்கிறார். கருவார் கச்சி ஏகம்பர் கனக மாளிகை சூழ்ந்து வருவார் செம்பொன் மலைவள்ளி தழுவ குழைந்த மணிமேனி. அந்த அம்மையார் தழுவ குழைந்த அந்த செய்தியை அந்த அனுபவத்தை அங்க சொல்லுகின்றார். வருவார் செம்பொன் மலைவள்ளி தழுவ குழைந்த மணிமேனி பெருவாழ்வினை. இதுதான் அற்புதமான அந்த ஒரு வாக்கு. காஞ்சியம்பதியிலே அடைகின்ற வாழ்வு எது? காஞ்சியம்பதியினுடைய மொத்த அந்த அனுபவத்தை அற்புதமா அமைச்சு கொடுக்கிறார். இதுதான் செங்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தினுடைய ஒரு அனுபவ பிழிவு. அந்த முழுமையான அந்த பதியங்களை படித்ததனுடைய வெளிப்பாடு என்பதாக சொன்னால் அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வுனா அந்த வாழ்வினை பெருவாழ்வினைன்னு சொல்றாங்க. காஞ்சியம்பதியிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை நாம் வழிபடுவதன் மூலமாக நாம் பெறுகின்ற வாழ்வு சாதாரண வாழ்வாக இருந்தது, அந்த பெருமானை வழிபட்ட பிறகு அது பெருவாழ்வாக சிறக்கும் என்பதை காட்டுவது இந்த திருமுறை. இதை அடித்து சைவத்தினுடைய அந்த பெருமையை நிலைநாட்டுகின்ற இடம் இது. நம்முடைய வாழ்வு சிறப்பதற்கு அத்துணை இந்த வாழ்வானது சிறக்க வேண்டும் என்பதாக சொன்னால் வேற எங்கேயும் போகணும், எதையும் நாடி போகவே தேவையில்லை. ஒன்றே ஒன்று, திருமுறைகளை பிடிச்சிடும். ஆக திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய இந்த திருமுறைகளினுடைய சிறப்பினை சேக்கிழார் பெருமான் எவ்வளவு அற்புதமாக அந்த பெருவாழ்வு என்பதன் மூலமாக காஞ்சியம்பதியிலே அந்த திருமுறைகளினுடைய சிறப்பினை நிலைநாட்டுகின்ற இடமாக அமைகின்ற இந்த சிறப்பு இந்த பதியத்தினுடைய வெளிப்பாடு. முன் கண்டிரஞ்சி பேரா அன்பு பெருக்கினார் என்பதாக அமைத்தார். இந்த பெருவாழ்வினை கண்டதன் மூலமாக தான் அந்த அன்பு எப்படி பெருகியது, பேரா அன்பாக அது முழுமையான அன்பு பிழம்பாக அமைகின்ற ஒரு நிலையிலே அந்த அன்பு பெருகி 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 வருகின்ற அந்த அன்பினுடைய ஒரு அன்பு பெருகியது என்பதாக சொன்னால் அந்த அன்புக்கு ஆதாரம் அடுத்த அன்பு, அது இன்னும் பெருகுகின்ற நிலை. அப்படி பெருகுகின்ற அன்பு, அன்பினுடைய முடிவே இல்லாத அன்பினை பேரா அன்பு என்பதாக சொல்லி பெருக்கினார் என்பதாக, அது பெருவாழ்வு இது பேரா அன்பு. இந்த பெருவாழ்வினை கண்டு பேரா அன்பாக நிற்கின்ற நாவுக்கரசு பெருமானையும் பேரா அன்பினை பெருக்குகின்ற நாவுக்கரசு பெருமான் இந்த பக்கமும் பெருவாழ்வாக விளங்கக்கூடிய, பெருவாழ்வுன்னு சொன்னா வாழ்வினை அழிக்கக்கூடியவர் அவர், பெருவாழ்வினை அழிக்கக்கூடியவர் அங்கள் கச்சியம் பெருமான். என்ன செய்யணும்னு கேட்டா அந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டினை திருமுறைகளை ஓதுவதன் மூலமாக பெருவாழ்வினை வழங்கக்கூடியவர் எங்கள் கச்சியம் பெருமான் என்பதை ஆதாரமாக நிறுத்தி வேறா அன்பு பிழம்பாக விளங்குகின்ற நவுக்கரசு பெருமானையும் கருவார் கச்சி ஏகம்பரையும் நிறுத்துகின்ற அந்த பாங்கு இந்த கச்சி ஏகம்பத்தினுடைய சிறப்பாக விளங்குகின்ற ஒரு நிலை என்பதாக அமைத்து, ஒரு பதிகம் அறவாடு மண்ணெஞ்சிற்கு அறியானை என்பதாக சொல்லி அந்த பதிகத்தை நாம் பார்த்தோம். அதே தொடர்ந்து சில வீட்டுல போய் ஹோம்வொர்க் கொடுத்தோம். திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை என்பதாக சொல்லி அந்த அது பெருகிக் கொண்டே போகின்ற நிலை, இதுதான் பேராண்டு. திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகங்கள், இரண்டு திருத்தாண்டகங்கள், மிக அற்புதமான ஒரு நிலை இந்த கச்சியம்பதியினுடைய ஒரு சிறப்பு. கணேஷ்கிட்ட சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கூட நம்முடைய தில்லையினுடைய தரிசனத்தை பற்றி மிக அற்புதமாக ஆய்வாளர்கள் ஞானசம்பந்தர் கண்ட தில்லை என்பதாக அமைத்து, ஞானசம்பந்த பெருமானுடைய பார்வையிலே தில்லையம்பெருமானுடைய அற்புத நிலை அவருடைய அனுபவம், நாவுக்கரசு பெருமான் கண்ட தில்லை, சுந்தர பெருமான் கண்டத்தில்லை, மணிவாசக பெருமான் கண்டத்தில்லை என்பதாக அமைத்து, குமரகுருபர சுவாமிகள் கண்டத்தில்லை, வள்ளல் பெருமான் கண்டத்தில்லை என்பதாக எல்லோருடைய பார்வையிலும் தில்லையம்பெருமானுடைய அனுபவத்தை பல அருளாளர்கள் பல பேச்சாளர்கள் எல்லாம் எடுத்து வைப்பதைப் போல காஞ்சியம்பதியையும் அதை போல ஒரு நிறுத்தி, ஞானசம்பந்த பெருமான் கண்ட காஞ்சி, நாவுக்கரச பெருமான் கண்ட காஞ்சி, சுந்தர பெருமான் கண்ட காட்சி, மணிவாசக பெருமான் கண்ட காஞ்சி என்பதாக அந்த காஞ்சியம்பதியையும் மிக அற்புதமாக அந்த அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலை இருக்கிறது என்பதாக கணேஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவரும் ரொம்ப நல்லா இருந்தது, காஞ்சியம்பதி ரொம்ப அருமையான ஒரு தலம், இப்படி ஒரு சிந்தனை மிக சிறப்பாக அமையும் என்பதாக
சொன்னார்.
காஞ்சியம்பதி அது ஒரு சிறப்பான ஒரு நிலை சொன்னார் அவரு. அதாவது காஞ்சியம்பதி ஒன்றாம் திருமுறையிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டால் ஏழு திருமுறையிலேயும் அது காஞ்சியம்பதி ஒவ்வொரு திருமுறையிலேயும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலம் என்பதாக சொன்னால், தொடர்ந்து ஒன்றிலிருந்து ஏழு வரையிலும் அந்த காஞ்சியம்பதி தொடர்ந்து இருக்கின்ற ஒரு தலத்திலே அது அந்த பதி அமைந்திருக்கிறது. அதனுடைய சிறப்பு ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் திருமுறை காஞ்சியம்பெருமை அந்த பதியினுடைய பதிகம் உண்டு, இரண்டாம் திருமுறையிலேயும் காஞ்சியம்பெருமை அந்த பதி உண்டு, மூன்றாம் திருமுறையிலேயும் உண்டு. அதே போல நாவுக்கரசு பெருமானுடைய நாலு ஐந்து ஆறு, நான்காம் திருமுறை நாவுக்கரசு பெருமானுடையது, ஐந்து ஆறு எல்லா அந்த ஆறு திருமுறை, சுந்தரனுடைய ஏழாம் திருமுறை, அனைத்திலேயும் காஞ்சியம்பதியினுடைய அந்த பதியங்கள் இருப்பது அந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பு என்பதாக நாம் அதனை மனதிலே கொண்டு, திரு ஏகம்போத்தினுடைய திருநேரிசை இதுலதான் நம்ம ஒரு முழம் உள்ள கூட்டம் என்பதாக சொல்லி அதுல இருக்கக்கூடிய அந்த பாடல் இரண்டாவது பாடல் தொழிற்புரை கொடுத்திருக்கிறாங்க யாரு? சரி, ஒரு முழம் உள்ள குட்டம் ஒன்பது துறையுடைய தாய், அரை முழம் அதன் அகலம், அதனில் வாழ் முதலை ஐந்து, பெருமுழை வாய்த்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன், கருமுகில் தவழும் மாட கச்சி ஏகம் பணியிரே என்பதாக அமைத்த அந்த பாடலை பற்றி சொன்னோம். இந்த முழுமையாக இந்த பதிகத்தை நாம் எல்லோரும் ஓதி அதில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை நாம் பார்ப்போம்.
நம்பனை நகர மூன்றும்
ஒரே
Yeah.
திருநேரிசை நாவுக்கரச பெருமான் அந்த கருவார் கச்சி ஏகம்பரை பார்த்து அருள் செய்கின்ற பொழுது ஏற்பட்ட அனுபவங்களுடைய சில குறிப்புகள் மிக ஆழமாக இருக்கக்கூடிய குறிப்புகள் என்பதாக பார்க்கின்ற பொழுது முதல் பாடல்ல சொல்றார், செம்போனை பவளத்தூணை சிந்தியா எழுகின்றேன். ஒரு அந்த அனுபவம், அந்த ஒரு இம்பாக்ட், செம்போனை பவளத்தூணை சிந்தியா எழுகின்றேனே என்பதாக சொல்லுகின்ற ஒரு நிலை. நான்காவது பாடல்ல பூத்த பொற்கொன்றை மாலை புரிசடை கனிந்த செல்வர் தீர்த்தமாம் கங்கையாளை திருமுடி திகழ வைத்து. அந்த கோலம் எப்படி ஒரு மங்களகரமான ஒரு கோலமாக அவருக்கு காட்சி அளித்திருக்கிறது என்பதாக பார்க்கின்ற பொழுது அந்த திகழ்கின்ற நிலை திகழ வைத்து என்பதாக சொல்லியார். அற்புதமான ஒரு காட்சி. பூத்த பொற்கொன்றை மாலை, அந்த கொன்றை மாலைகள் பூத்து குலுங்குகின்ற அந்த கொன்றை மாலை, மங்கையோர் பங்கராகி பூத்த பொற்கொன்றை மாலை புரிசடை கனிந்த செல்வர் தீர்த்தமாம் கங்கையாளை திருமுடி திகழ வைத்து. இது ஒரு ஐந்தாவது பாடல்ல மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் பங்கராகி கையிலோர் கபாலம் ஏந்தி கடைதொரும் பழிகொள்வார். அந்த பெருமானை பார்க்கின்ற அந்த அனுபவம் வரும். ஆறாவது பாடல்ல அமரர் போற்றும் திருவினை, அந்த பெருமான் எப்படி என்பதாக சொன்னால் அமரர் போற்றும் திருவாவம், அமரர் போற்றும் திருவினை திரு ஏகம்பம் செப்பிட உரைய வல்ல உருவினை. திரு ஏகம்பம் செப்பிட என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த திரு ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய சொல்லை சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பயனை சொல்லுகின்ற திரு ஏகம்பம் திரு ஏகம்பம் திரு ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய பெருமானுடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பயன் எப்படியோ அதை போல அந்த ஊரை சொல்லுகின்ற பொழுதும் ஏற்படுகின்ற அந்த நாமத்தினுடைய சிறப்பு. திரு ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த நாமம், அந்த பெருமான் தாங்கி இருக்கக்கூடிய அந்த நாமத்தை மிக அற்புதமாக திரு ஏகம்பம் செப்பிட உரைய வல்ல உருவினை உருகி ஆங்கே உள்ளத்தால் உகக்கின்றேனே என்பதாக சொல்லு. உருவினை உருகி ஆங்கே உள்ளத்தால் உகக்கின்றேனே, இதைதான் எடுத்துக்கிட்டாரு. யாரு சேர்க்கிறார்? பேரா அன்பு பெருக்கினார். இந்த பேரா அன்பு பெருக்கியதை எதுல இருந்து எடுத்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான்? ஒவ்வொரு அந்த சொல்லாக அமைக்கின்ற பொழுது கருவார் கச்சி ஏகம்பரை பணிந்தார்னு சொன்னா கருவார் கச்சி ஏகம்பர் அது தேவாரத்திலிருந்து எடுத்த சொல். அந்த கச்சி ஏகம்பர் என்று சொல்லக்கூடிய அவரை பெருவாழ்வினை என்பதாக சொல்லி அந்த பெருவாழ்வினை பார்த்த பொழுது பேரா அன்பு பெருக்கினார். இந்த பேரா அன்பு பெருக்கிய நிலையை எங்கே இருந்து சேக்கிழார் பெருமான் அமைத்தார்னு சொன்னா உருவினை உருகியாங்கே உள்ளத்தால் உகக்கின்றேனே என்பதாக அமைத்த அந்த இடத்திலே இருந்து அந்த பேரா அன்பை பெருக்கினார் என்பதை எடுத்தார். இறைவன் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒன்று அயரா அன்பு, இன்னொன்று பேரா அன்பு. அயரா அன்பின் அறங்கடல் செலுமே என்பது மெய்கண்டாரனுடைய சூத்திரம். அயரா அன்பு என்பதாக சொல்வார். இந்த அயரா அன்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவன் இந்த உயிர்கள் பொருட்டு செய்கின்ற அந்த அன்பு அது அயர்தல் என்று அமைகின்ற நிலை அல்ல. மணிவாசக பெருமான் அற்புதமாக சொல்லுவார், ஓய்வு இல்லாதன ஓமனில் இறந்தன, அதுதான் அந்த அயரா அன்பு. இதுக்கு எந்த விதமான ஓய்வும் கிடையாது. ஓயாமல் அந்த ஆடுகின்ற அந்த ஆட்டமும் அந்த பெருக்குகின்ற அந்த அன்பும் உயிர்கள் மாட்டு நின்ற அந்த தன்மையும் தொடர்ந்து நின்ற தாயானை இதெல்லாம் அயரா அன்பிலே வந்து அடங்கக்கூடிய நிலை. அதை காட்டுகின்ற இடங்கள் இதெல்லாம். அப்படி இறைவன் இந்த உயிர்கள் மாட்டு செலுத்துகின்ற அந்த அன்பினை அயரா அன்பு என்பதாக அமைக்கின்ற பொழுது இந்த உயிர்கள் இறைவனிடத்திலே பெருக்குகின்ற அன்பினை பேரா அன்பு என்பதாக சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அதை அயரா அன்பாகவும் இதை பேரா அன்பாகவும் பெருக்க வேண்டும். இந்த பேரா அன்பு என்று சொல்லக்கூடிய இந்த அன்புதான் உருவினை உருகியாங்கே உள்ளத்தால் உகக்கின்றேனே என்று சொல்லக்கூடிய இந்த அன்பு பெருகிக்கொண்டே போகின்ற அன்பு. சூனனாகவோர் அன்பு பூண்டு என்பதாக சொல்வார். இந்த அற்புதமாக அந்த அன்பினை சொல்லுகின்ற பொழுது அந்த அன்பு பெருகுகின்ற நிலையை திருக்கழுக்குன்ற பதிகத்திலே நம்முடைய மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக சொல்லுகின்ற அந்த பாங்கு. அடுத்ததாக ஏழாவது பாடல்ல சொல்றார், கொண்டதோர் கோலமாகி கோலக்கா உடைய கூத்தன். எப்படி அமைக்கிறாங்க? கொண்டதோர் கோலமாகி கோலக்கா உடைய கூத்தன், உண்டதோர் நஞ்சமாகில் உலகெல்லாம் உய்ய உண்டான். சாப்பிட்டது நஞ்சா இருந்தாலும் இந்த உலகம் அத்துணையும் உயிர்ந்தது, ஆக நஞ்சு சாப்பிட்டதுனால இந்த உலகம் உயிர்ந்தது என்பதை உலகெல்லாம் உய்ய உண்டான் என்பதாக அமைக்கின்ற நிலை. எட்டாவது பாடலிலே, படமுடை அரவினோடு பனிமதி அதனை சூடி. ரெண்டும் பகை, பகை இருக்கக்கூடிய ரெண்டத்தையும் ஒன்றாக சூடி இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய சிவபெருமானிடத்திலே நான் பார்க்கிறேன். படமுடை அரவினோடு பனிமதி அதனை சூடி, கடமுடை உரிவை மூடி கண்டவர் அஞ்ச அம்மா. எது யானை தோலை குறித்து போர்த்தி கொண்ட பொழுது எல்லோரும் அஞ்சுகின்ற நிலை, அம்மையார் கூட அஞ்சு ஓடுகின்ற அந்த காட்சியை பல இடங்களில பார்க்கிறேன். கடமுடை உரிவை மூடி கண்டவர் அஞ்ச அம்மா, இடமுடை கட்சி தன்னுள் ஏகம்பம் மேவினான் தன் நடமுடை ஆடல் காண ஞானந்தான் உய்ந்தவாறே. இது ரொம்ப அற்புதமான வாக்கு. நடமுடை ஆடல்னு சொன்னார். இந்த ஆடலை சொல்லுகின்ற பொழுது நடமுடை ஆடல் காண ஞானந்தான் உய்ந்தவாறு. நடமுடை ஆடல் என்பதாக சொன்னால், ஆடல் என்பது நடம் என்பது இரண்டும் வேறு வேறு. நடம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஆடல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இரண்டிற்கும் வேறு வேறாக அமைக்க வேண்டும். ஆடல் என்பது பொது, அவனுடைய பொது என்று சொல்லுகின்ற அந்த பொது இயல்பினை விளக்குவது ஆடல். நடம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவனுடைய சிறப்பு இயல்பை வெளிப்படுத்துவது நடம். ஆடல் பொதுவாக பார்க்கின்றீர்கள், ஒரு சபையிலே ஆடல் நடந்து கொண்டிருக்கின்றது, அது பொதுவாக நடந்தது. ஆனால் சில பேர் பார்ப்பாங்க, அந்த கண் அசைவு பாருங்க, அந்த கண்ணிலே கொடுக்கின்ற அந்த பாவம், அந்த கைகளினாலே காட்டுகின்ற குறிப்பு, காலினாலே அமைக்கின்ற குறிப்பு. ஆடல் வேணா பொதுவா இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு சிறப்பினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும், அதுதான் ஆடலினுடைய சிறப்பு. ஆக ஆடல் என்பதாக இறைவன் எல்லோருக்கும் பொதுவாக ஆடிக்கொண்டிருந்தாலும் அவன் சிறப்பாக அவனுடைய சிறப்பு இயல்பினை இந்த உயிர்களுக்கு அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக வழங்குகின்ற அந்த தன்மையை குறிப்பது நடம். ஆக ஆடல் என்பதும் நடம் என்பதையும் இரண்டையும் பொது இயல்பையும் சிறப்பு இயல்பையும், இந்த உயிர்களுக்கும் பொது இயல்பு உண்டு சிறப்பு இயல்பு உண்டு, பதிக்கும் பொது இயல்பு உண்டு சிறப்பு இயல்பு உண்டு, அது பொதுவாக எல்லோரிடத்திலும் இருக்கின்ற நிலை, தோன்றா துணையாக இருக்கின்ற நிலை. சிறப்பாக சிவத்தை உணர்கின்ற பொழுது அது சிவம் என்கின்ற ஒரே நிலையிலே நிற்கும், அது சிறப்பான நிலை. ஆக பொது சிறப்பு பொது சிறப்பு என்று அமைந்த நிலையிலே நடம் என்பதையும் ஆடல் என்பதையும் இணைத்து நாவுக்கரச பெருமான் நடமுடை ஆடல் காண ஞானந்தான் உய்ந்தவாறே என்பதாக அமைத்தது இதனுடைய சிறப்பான ஒரு பகுதி. துருத்தியார் பழனத்துள்ளார் தொண்டர்கள் பலரும் ஏத்த அறுத்தியால் அன்பு செய்வார் அவர் அவர்க்கு அருள்கள் செய்து என்பதாக, அருள் செய்து என்பதாக அமைக்கின்ற நிலையிலே அவர் அவர்க்கு அருள்கள் என்று சொல்லி அருளை பன்மையாக அருள்கள். இது சில இடங்கள்ல இன்னொரு இடத்துல கூட சொல்றாங்க, இப்ப ஞாபகம் இல்லை. அருள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சொல் பல இடங்களிலே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அமைத்திருக்கின்றார். அருள்கள் செய்தே தச
ராவணன் அருள்கள் செய்த,
அருள்கள் செய்தே திருத்தாண்டகத்தில் ஒரு இடத்துல வருது. ஆக இது ரொம்ப சிறப்பான வாக்கு, இது இந்த அருள்கள் என்று சொல்லக்கூடிய வாக்கு அருள்கள் செய்து என்பதாக சொல்றார். தலையினால் வணங்க வல்லார் தலைவர்க்கு தலைவர் தாமே. இது நாவுக்கரச பெருமான் காட்டுகிற அந்த நெறி, தொண்டர்க்கு தொண்டர் என்று காட்டிய நெறி தான் நாவுக்கரச பெருமான் காட்டுகின்ற நெறி. திருவாரூர்ல சொல்ல தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்பது நாவுக்கரச பெருமான். இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக தலையினால் வணங்க வல்லார்க்கு தலைவர்க்கு தலைவர் என்பதாக சொல்லி தொண்டர்க்கு தொண்டரையும் தலைவர்க்கு தலைவரையும் ஆண்டான் அடிமையையும் இணைத்து காட்டிய ஒரு அற்புதமான ஒரு பாங்கு நாவுக்கரச பெருமானுடைய ஒரு அற்புதமான அந்த பாங்கு. தலைவர்க்கு தலைவர் என்பதாக சொல்லி தம்மை பிறரால் அறியா தலைவா என்பதாக நம்ம மணிவாசக பெருமான் தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவனுடைய தன்மையை அற்புதமாக தம்மானே அறியாத சாதியார் உளரே என்பதாக அடித்து காண்பித்த சுந்தர பெருமானுடைய நெறியையும் மிக அற்புதமாக இணைத்து பார்க்க வேண்டிய இடம். தலையினால் வணங்க வல்லார் தலைவர்க்கு தலைவர் தாமே என்பதாக சொன்ன நிலை. ஒரு முழம் உள்ள குட்டம் ஒன்பது துறை உடைத்தாய் அரை முழம் அதன் அகலம் அதனில் வாழ் முதலை ஐந்து. இது
நம்முடைய வகுப்பு போன வகுப்புனா போன வகுப்பு முந்தின வகுப்பு போன வகுப்பு இல்ல இவர் வந்திருந்தாரு ஐயா சுகுமார் ஐயா சுவாமிக்கு நிவேதனம் அளித்து சுவாமி பிரசாத் எல்லாம் அமைச்சிட்டு போயிருக்கிறார். போன வகுப்பிற்கு முந்தின வகுப்பிலே நாம் இத ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருவோம். இந்த ஒரு முழம் உள்ள குட்டம் 9 துறை உடைத்தா என்பதாக சொன்னது இது அம்மா கஸ்தூரி அம்மையார் எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. வேற யாரு எழுதிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒரு முழம் உள்ள குட்டை அதன் அகலம் அரை முழம், அதில் 9 துறைகள், வாழ்கின்ற முதலை 5, 5 பொறிகள், பெரிய குகை போல வாசல், வீடு பேரு பெறுவது பற்றி பிதற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு எப்படி இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்குரிய ஒரு பாராட்டு உங்களுக்கு. எப்படியாவது அதை இந்த வகுப்புல எடுத்துட்டு வந்து சொல்லணும் என்பதாக சொல்லி சொல்றதுக்குரிய உங்களுக்கு பாராட்டுகள். அந்த வகையில இப்ப ஒரு முழம் உள்ள குட்டம் 9 துறை உடைத்தா என்பதாக இது நம்முடைய திருமூல பெருமான் 5 இந்திரியம் அடக்கும் உரிமை என்பதாக சொல்லி ஒரு இது
அமைத்திருக்கிறார்.
இந்த 5 இந்திரியம் 2031 திருமந்திரம் 7 தந்திரம் 33 நிலை 5 இந்திரியம் அடக்கு முறைமைன்னு சொல்லி குட்டம் ஒரு முழம் உள்ளது, அரை முழம் வட்டம், அமைந்ததோர் வாவியுள் வாழ்வன பட்டண மீன்பல, பரவன் வலைகுணர்ந்து இட்டனன் யாம் இனி ஏதமிலோமே. ரொம்ப அற்புதமாக அந்த திருமந்திர வாக்கு, அந்த திருமந்திர வாக்கினையும் இதையும் அப்படியே நாவுக்கரசு பெருமானுடைய அந்த வாக்கோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது 5 இந்திரியம் அடக்கும் முறைமை என்பதாக சொல்லி அடுத்ததாக சொல்ற இந்திரியம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த ஞானேந்திரியங்களை அடக்குகின்ற முறைன்னு சொன்னால் அது யாராலையும் அடக்க முடியாது என்பது திட்டவட்டமாக அமைத்த ஒன்று. அத 3வது பாடல்லையே 3வது மந்திரத்திலேயே எடுத்து சொல்றார், அஞ்சும் அடக்கு என்பர் அறிவிலார். எத்தனைக்கு எத்தனை நீங்க சேற்றிலே இருந்து வெளியில வரத்துக்கு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு கூட உள்ள போயிடும். 5 இந்திரியங்களை அடக்க வேண்டும், 5 இந்திரியங்களை அடக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அப்புறம் எதுக்கு இந்திரியம் சுவாமி கொடுத்தார்? ஞானேந்திரியம் எதுக்கு கொடுத்தார்? கர்மேந்திரியம் எதுக்கு கொடுத்தார்? ஆன்ம தத்துவங்கள் 24 எதற்கு? வித்யா தத்துவங்கள் 7 எதற்கு? சிவ தத்துவங்கள் 5 எதற்கு? 36 தத்துவங்களை சுவாமி சும்மா கொடுத்து அமுச்சு விட்டுருவாரா என்ன? எதற்காக இத்துணை தத்துவங்களும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையான ஒரு நம்முடைய கற்பகம் கலைக்கல்லூரியில நம்ம தியாகராஜன் அவர்கள் நம்ம கண்ணப்பரனுடைய வரலாறு சொல்லுகின்ற பொழுது இந்த தத்துவங்களை பற்றி அவர் தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய படியை ஏறுகின்றார் அப்படின்னு சொன்னார். தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய படின்னு சொன்னா அந்த தத்துவங்களை பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி, கண்ணப்ப நாயனார் ஏறியது 36 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சோபானமாக்கிய படி. அந்த தத்துவங்கள்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அந்த தத்துவங்களை சுவாமி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் பேணு தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. இதுலதான் இருக்கு
பேணு தத்துவம்,
பேணுதல், பாதுகாத்தல், போற்றுதல், எதை போற்றுதல், எதை பாதுகாத்தல், இங்கதான் இருக்கு. நாக்கு என்பதாக சொன்னா உணவை சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல நாக்கு, எதுக்கு? வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனையும் சொல்லுகின்ற பொழுது தந்தது யாரு?
தலைவன்.
அவனை வாழ்த்துவதற்காக வந்தது அந்த வாய், அந்த நாக்கு என்பதாக சொல்லுகின்ற பொழுது. ஆக தத்துவங்கள் என்பது நிச்சயமாக அவசியம். ஆக தத்துவங்கள் என்பதை பேணு தத்துவங்கள் சொன்னார். இந்த தத்துவங்களை போற்றுதல் வேண்டும், பேணுதல் வேண்டும். பேணுகின்றவளை பெண் என்பதாக சொல், பெண் என்பதாக சொன்னாலே பேணுதல் என்பது பொருள். ஆக இந்த தத்துவங்கள் என்பதை பேணு தத்துவங்கள் என்பதாக சொன்னார் இல்லையா, அதுதான் அற்புதமான வாக்கு. தலையே நீவனங்காய் கண்கால் தான்மீன்களோ, அத்துணை தத்துவங்களையும் ஒன்றொன்றாக எடுத்து வேலை வாங்கியவர் நம்முடைய நாவுக்கரசர். அடுத்து நம்ம ஒவ்வொரு அந்த உழவார பணியிலேயும் நாம் போற்றுகின்றோம் சொன்னா பேணு தத்துவங்கள் அது. ஆக பேணு தத்துவங்கள் என்பதாக சொல்லுகின்ற போது அது அற்புதமான வாக்கு, அதை எடுத்து சொன்னார் அவரு குறிப்பாக சொன்னார். ஆனால் அதில் அடங்கி இருக்கக்கூடிய அத்துணை அதற்கப்புறம் புரிஞ்சுது. தத்துவங்கள் பேணு தத்துவங்கள்னு சொன்ன அந்த ஒரு நிலை சேக்கிரார் பெருமானுடைய அந்த வாக்கு, இப்படிப்பட்ட வாக்கு. ஆக தத்துவங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்திரியங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இது அத்துணையும் யாருக்காகன்னு கொடுத்தா அவரை வழங்கிறதுக்காக, அவருக்காக பயன்படுத்துகின்ற பொழுது இது அத்துணையும் அவ்வளவு சிறப்பாக பயன்படும். முனிவாசக பெருமானுடைய ஒரே ஒரு அந்த திருவாசக பாடலின் மூலமாக இந்த ஐந்து இந்திரியங்களை எப்படி அற்புதமாக அந்த வணங்குகின்ற அந்த வாய்ப்பினை சொல்லுகின்றார், சிந்தனை நிந்தன காக்கி என்பதாக சொல்லுகின்ற அந்த பாடல் தான் இதற்கு விளக்கமாக உங்களுக்கு அமையும்.
Yeah.
இது இதுதான் இந்த ஞானேந்திரியங்கள் சொல்லக்கூடிய அத்துணை அந்த பயனையும் மிக அற்புதமாக காட்டியவர் முனிவாசக பெருமாள். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி. திருக்கோயில் போனா எது நம்முடைய கண்ணிலே நிற்க வேண்டும் சொன்னா அந்த இறைவனுடைய திருப்பாதம், அந்த பாத தரிசனத்தை நாம் முழுமையாக அனுபவிப்பதுதான். முகத்தை பார்ப்பதை விட திருவடியை தான் பார்த்து வணங்க வேண்டும். ஆக திருவடியை பார்ப்பது சிறப்பு. அந்த வகையிலே கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற. இந்த ஐந்து புலன்களையும் இப்படி இறைவனுக்காக அதை பயன்படுத்துகின்ற அந்த தன்மையை ஆற என்பதாக சொல்லி வந்தனை ஆட்கொண்டு வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மால் அமுத பெருங்கடல் என்பதாக இறைவனை மிக அற்புதமாக அவர் அமைக்கின்றார். ஆக இந்த ஐந்து இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் இவை அத்துறையும் அடக்குகின்ற நிலை இல்லாமல் இறைவனை வழிபடுகின்ற பொழுது மிக அற்புதமாக நாம் இன்னும் சற்று ஒருபடி மேலே போகின்ற பொழுது இறைவனை வணங்குகின்ற நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவனை சிந்தனையினாலே வழிபடுதல். இறைவனை வழிபடுதலுடைய சிறப்பான ஒரு நிலை என்பதாக சொன்னால் அவனை சிந்தனையினாலே அதனாலதான் முதல்ல சொன்னார் சிந்தனை நிந்தனக்காக்கி. 36 தத்துவங்களிலே மெயின் சுவிட்ச் எதுன்னு கேட்டா சிந்தனை. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் நான்கிலே சித்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இறைவனிடத்திலே செலுத்திவிட்டால் சித்தத்தை சிவன்பாலே வைத்தான் அடியேன் என்பதாக சொல்லி அந்த சித்தத்தினுடைய தன்மையை திருத்தொண்ட தொகையிலே இவ்வளவு ஆழமாக சுந்தரபெருமான் எடுத்தாண்டது எதற்கு என்பதாக சொன்னால்
உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று
திருவொற்றியூரா திருவாலவாயா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்படே என்பதாக சொல்லி கருவுற்ற நாள் முதல் என்பதாக அமைக்கின்ற அந்த கருத்து நம்முடைய மணிவாசக பெருமானுடைய உரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் கருத்திருத்தி என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடலோடு அமைகின்ற சிறப்பினை உடையது. ஆக இந்த திருப்பாடலிலே நாவுக்கரச பெருமான் தன்னை திருத்தி திருத்தி அமைத்துக் கொண்ட தொண்டர் என்பதாக சொன்னால் அது ஒரு தலைப்பாகவே நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய ஒரு அந்த குரு பூஜையிலே நாம் எடுத்துக்கொண்ட பல தலைப்புகளிலே ஒன்று நாவுக்கரச பெருமான் தன்னை திருத்தி திருத்தி அதை தன்னை திருத்துகின்ற அந்த பாங்கு வந்துவிட்டது என்பதாக சொன்னாலே அது ஒரு சிறப்பான ஒரு நிலை. மற்றவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதை விட தன்னிடத்திலே இருக்கின்ற குற்றத்தை திருத்திக் கொள்ளுதல் என்பது மேலான நிலை. அதை நாவுக்கரச பெருமான் அந்த வாழ்வியலிலே எவ்வளவு சிறப்பாக அதை கடைபிடித்திருக்கின்றார் என்பதை அமைக்கின்ற பொழுது அந்த தொண்டினுடைய சிறப்பினை அமைக்கின்ற பொழுது இப்படி கூட அந்த தொண்டினுடைய ஆழம் அமைந்திருக்குமா என்பதாக பார்த்தால் நின் பணி பிழைக்கில் புளியம்பளாரால் மோதுவிப்பாய் என்பதாக சொல்றார். உன்னுடைய பணி செய்யறதுலேருந்து நான் தவறிவிட்டேன்னு சொன்னான். எனக்கு என்ன நீ தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா புளியம் கும்பு ஆசிரியர் எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை வச்சு வளார் இந்த வளார்னு சொன்னா அது அது அடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய இம்ப்ரெஷன் வரும். அதுக்குதான் அந்த வளார்னு அடிக்கிற போது அது அப்படியே பளிச்சு நூல். அப்படிப்பட்ட அந்த ஒரு அது குசியது. ஆக அதுல வந்து நின் பணி பிழைக்கு அதுலேருந்து நான் ஏதாவது தவறு செய்தாலோ இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது விட்டுருந்தேன் நீ நினைச்சேன்னு சொன்னா அப்பப்ப எனக்கு தண்டனை கொடுத்துரு. அது எப்படி கொடுக்குறேன்னா புளியம் வராறால அடிச்சு எனக்கு அந்த தண்டனையை அப்பப்ப நிறைவேற்றி விடு, செட்டில்மெண்ட் அப்பவே பண்ணிடு என்பதாக சொல்லக்கூடிய அந்த பணி அந்த தொண்டு என்பதாக சொல்லக்கூடிய அந்த தொண்டு நிலையிலே தன்னை திருத்துகின்ற அந்த நிலை, தன்னை திருத்தி திருத்தி தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குறை இருக்கிறதோ அதை திருத்தி கொள்ளுகின்ற அந்த பாங்கினை மிக அற்புதமாக விளக்குகின்ற பாடல் இது. அந்த சமணர்களோடு இருந்து மீண்டும் இங்கே சைவம் வந்த அந்த சிறப்பு, சமணர்கள் இடத்திலே இருந்த அந்த வாழ்வு படு குழியிலே இருந்த வாழ்வு, இந்த படு குழியிலே போன வாழ்வாக இருந்த இந்த வாழ்வினை இவ்வளவு தூரம் இறைவனுடைய அந்த கருணையினாலே சாதாரண வாழ்வாக மட்டுமல்லாமல் ஏதோ படுகுழியில இருந்தா சமணரா இருந்தாருப்பா சைவரா மாத்திட்டோம் முடிஞ்சு போச்சு வேலைன்னு சொல்லி விட்டுடுறாங்க. சமணராக இருந்த அவரை தர்மசேனரை சைவராக மாற்றியதோடு முடிந்து விடாமல் சைவராக அவரும் இருக்கக்கூடிய 10,000-20,000 சைவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திருவதியில் இருக்கக்கூடிய
சேவர்களோடு அவரும் ஒருத்தராக இருந்து விடாமல் திருநாவுக்கரசர் நாவுக்கரசர் என்ற நாமம் நயப்புற மண்ணுக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை அந்த வாழ்வினை சிறப்புப்படுத்தியது எது? சமணராக இருந்த நம்ம ஒரு சின்ன ஒரு சிந்தனையை பார்க்கணும். எத்தனையோ எத்தனையோ பிறவிகள் இருக்கின்றன, எத்தனையோ பிறவிகள் அமைந்தன. 84 லட்சம் யோனி பேதங்கள் என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்த பெருமாள். அப்படி 84 லட்சம் யோனி பேதங்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணை வகை டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன எல்லாம் உயிர்கள் இருக்கின்றன, எப்படி எப்படியெல்லாம் இருக்கின்றன. இப்படி ஒரு உயிர்களை இறைவன் படைத்து அதற்குரிய வாழ்வினை அமைத்திருக்கின்றாரே என்பதாக பார்க்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய பெருங்கருணையானது வெளிப்படுகின்றது. அத்துணை உயிர்களிலே 84 லட்சம் யோனி பேதங்களிலே பிறப்பு, மனித பிறப்பு என்று சொல்வது எவ்வளவு ஒரு அரிய பிறப்பு. அந்த மனித பிறப்பு என்று சொல்லக்கூடிய மனிதராக பிறந்தா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா வச்சிருக்கிற நாளுக்கு ஒரு சமயம், நாளுக்கு ஒரு மதம், நாளுக்கு ஒரு நிலை கலப்பிக் கொண்டிருக்கின்ற அத்துணை சமயங்கள், அத்துணை நிலைகள், எவ்வளவோ சமயங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ நாடுகள், எவ்வளவோ இடங்கள். அங்கே எல்லாம் இல்லாமல் சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய சைவ சமயத்திலே அவரை அமைக்க செய்கின்ற அந்த வாழ்வு. சைவ சமயத்திலே மட்டும் அமைச்சா பத்துமா? சைவ சமயத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சைவ நெறியை நாம் போற்றுகின்றோமா என்பதாக சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதாக சொல்லலாம். அப்படி சைவ சமயத்திலே இருந்து சைவ நெறியை போற்றுகின்ற அந்த நிலை, அந்த சைவ நெறியை போற்றுகின்ற நிலை என்பதாக அமைக்கின்ற பொழுது அந்த பெருமானுடைய திருநீற்றினை எடுத்து பூசிக்கொள்ளுகின்ற அந்த வாழ்வு இருக்குவார், அதுதான் பெருவாழ்வு. இத்தனை நிலையையும் இத்தனையும் கடந்து வந்து திருவாளன் திருநீறு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என்று பெருந்தகையார் சொன்னார். ஆக சைவ நெறியிலே சைவனாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த திருநீறு என்று சொல்லக்கூடிய திருநீற்றினை பூசியதன் மூலமாகத்தான் அவருடைய அந்த சூளை நோய் தீர்ந்தது. கொடுத்தது சிவபெருமான், வாங்கியது திருநீறு. பராவணம் ஆவது நீரு, அவருடைய திருவருள் தான் அதை வாங்கி கொண்டது என்பதை பெருவாழ்வு வந்ததென்று பெருந்தகையார் அணிந்தார் என்பதாக சொல்லுகின்ற அந்த பாங்கு எவ்வளவு சிறப்பான ஒரு நிலை. அவரை படுகுடி என்பதாக சொல்லுகின்றார். அமணர் குழி மூலா அருந்துயர் உழுந்தீர் எழுந்தீரீர் என்பதாக திலகவதியார் சொல்லுகின்றார். அந்த பரசமயம் நெறிக்குழியில் விழுந்து அறியாது மூளும் அருந்துயர் உழந்தீர். இது அற்புதமான வாக்கு, இது அப்படியே மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்வு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, மூளும் பரசமய குழி விழுந்தீர் எழுந்தீரீர் என்பதாக, பரசமய குழி என்பதாக சொல்லுவது. அப்படி பரசமய குழியிலே இருந்தவரை மேலே எடுத்ததும் அல்லாமல் மேலான நிலை பெருவாழ்வு நிலையை கொடுத்தது எது என்பதாக சொன்னால் அது திருநீறு. அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது திருநீறு. ஆக திருநீற்றினை பூசுகின்ற இந்த வாழ்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பெருவாழ்வாக அமைந்தது என்பதை காட்டுவதுதான் இந்த அறவுரையாக நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அந்த சமணரிடத்திலே இருந்த பொழுது கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்பதாக இந்த திருநீற்றினை நான் விட்டுவிட்டேனே என்பதாக அமைத்த எந்த நிலைக்கும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் என்பதாக சொன்னால் 5 எழுத்துக்கு 2 பதிகம் ஒதுக்கினார். திருநீற்றுக்கு ஒரு பதிகமே ஒதுக்கி இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் என்பதாக சொன்னால் அந்த திருநீற்று பதிகம் மிக மிக சிறப்பான பதிகம். எவ்வளவு கருத்துக்களை அதில் ஆழமாக அமைத்திருக்கின்றார், திருநீற்றினுடைய சிறப்பினை அமைத்திருக்கின்றார் என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் அதை ஞாபகத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய அந்த நிலை, எவ்வளவு கீழான நிலையில ஒருத்தர் இருந்தாலும், எவ்வளவு தவறுகள் எவ்வளவு கொடுமைகள் செய்தவராக இருந்தாலும், அவரை 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு திலகவதியார் திருவடியில விழுந்தார். திருவடியில விழுந்ததுக்கு அப்புறம் நீ ஏப்பா இத்தனை வருஷம் இருந்த நீ சமணத்துல, கிட்டத்தட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்நாளில் 90% போயிடுச்சாங்க, மீதி இருக்கிற 10% தான் இந்த பக்கம் இருக்க போற. ஆனா இவ்வளவு நாள்கள் அங்கே சமணத்தில் இருந்த, இவ்வளவு நாட்கள் இருந்தியே, உடனே உனக்கு வந்து இவ்வளவு பெரிய வாழ்வா கொடுத்துடணும்னு சொல்லி யூ ஹாவ் டு வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் சைவத்தில் இருந்து பணி செஞ்சதுக்கு அப்புறம் ஓகே குவாலிஃபைடு அப்படின்னு அவருக்கு சர்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் உழவாரம் கொடுத்து நாவுக்கரசர் என்கின்ற நாமும் நயப்புற மண்ணுங்க நான் சொன்னாங்க இல்லையே. திலகவதியார் திருவடியில விழுந்த நேரமும், திலகவதியார் திருவடியில இருந்து அவர் திருநீர் கொடுத்த நேரமும், திருவடியை பூசிய நேரமும் எவ்வளவு நேரம், பரசமய குழியில இருந்தவரை பெருவாழ்வுக்கு அமைத்த நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சில வினாடிகள். சில வினாடிகளிலே பரசமய நெருக்குழியில இருந்தவரை பெருவாழ்வுக்கு வர செய்தது எது என்பதாக பார்த்தால் திருநீற்றினுடைய சிறப்பு. இப்படி நாவுக்கரசு பெருமானுடைய அந்த ஆழமான அந்த நிலைகளை சிந்திக்கின்ற பொழுது மிக அற்புதமான அந்த நிலைகள் வரும். அவரை எண்ணி எண்ணி பார்த்து அதனாலதான் இவ்வளவு நிலையிற்கு இருந்த ஒருவரை இவ்வளவு மேலான பெருவாழ்வுக்கு கொண்டு வந்து விட்டார் என்பதை எண்ணி எண்ணி பல பதியங்களிலே அதை தெரிவிப்பார். அப்படிப்பட்ட பதியம்தான் இதுல சில குறிப்புகள் அமைந்திருக்கின்றன. இதை ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பதிகம், இதை பாடி நாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை மட்டும் நாம் சொல்லி அடுத்த பதிகத்திற்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் காஞ்சியினுடைய அற்புதமான நிலைகள்லாம் இருக்கு. கருவுள் நாயகன் கட்சி ஏகம் பண்ணிடு என்பதாக சொல்லி மிக அற்புதமாக சொல்றார். இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தா எப்படியாவது திருத்தாண்டகம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை ஒரு முயற்சியோட வந்தோம். இருந்தாலும் இறைவன் என்ன நினைக்கிறாரோ அது மாதிரி தான் நடக்கும். ஆக திருத்தாண்டகம், இந்த திருத்தாண்டகத்தில இருந்து ஒரு சில பாடல்களையாவது நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அந்த வகையில இந்த ஓதுவித்தாய் என்பதை அடுத்த வகுப்பில் வைத்துக்கொண்டு இந்த திருத்தாண்டகம், ஏன்னா முக்கியமாக நாம் இந்த திருத்தாண்டகத்தை சிந்தனையிலே வைத்து கொண்டு போகின்ற பொழுது மிக அற்புதமான அந்த சிறப்பான ஒரு நிலை, பெருமானுடைய அந்த தாயாம் தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறப்பு அதில் அமைந்திருக்கின்றது. ஆகையினாலே திருத்தாண்டகம் கூற்றுவன்கான் என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டகத்தை பாடி நாம் இதை நிறைவு செய்வோம். அவன் என் கண்ணுளானே அப்படின்னு சொல்லுவார். அவன் என் கண்ணுளானே. அதே போல இங்கே ஏகம்பன் கான் அவன் என்னகத்தான் என்பதாக, என்னத்தான் என்பதாக அமைக்கின்ற அந்த ஒரு சிறப்பு. கூற்றுவன் என்பதாக சொல்றார், கூற்றுவன் கான் இறைவனை கூற்றுவன் என்பதாக சொல்லி கூற்றுவனை குமைந்த கோன் என்பதாக ரொம்ப அற்புதமாக அதை தொடங்குகின்ற பொழுது இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த அந்தமாய் உலகு ஆதியும் ஆகின்ற அந்த தன்மையை, இந்த உலகுக்கெல்லாம் அவன் மகா சங்காரகாரனாக விளங்குகின்ற அந்த தன்மையை சொல்லுகின்ற பொழுது கூற்றுவன் என்பதாக அமைக்கின்றார். அவனை கூற்றுவன் என்பதாக அமைத்து கூற்றுவனை குமைந்த தன்மையை காட்டுகின்ற அந்த ஒரு பாங்கு. பரந்தவன்தான் பல்லுயிர்களாகி எங்கும் பணிந்தெழுவார் பாமமும் வினையும் போக துறந்தவன்கான் என்பதாக, எல்லா உயிர்களிலேயும் அவன் அந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் விளங்குகின்ற அந்த தன்மையை சொல்லுகின்ற நிலை. நான்காவது பாடல் இதற்கு கணேஷ் அதில் இந்த நான்காவது பாடலுக்கு அவர் அதற்கு பொருள் சொல்லுவார். தாயவன்கான் உலகிற்கு தன்னொப்பில்லா தத்துவன் என்று சொல்லுகின்ற அந்த கருத்து, இந்த கட்சி ஏகம்பரை அமைக்கின்ற அந்த நிலை. ஆக நம்முடைய இந்த ஏகம்பர் திரு கட்சி ஏகம்பருடைய அந்த வழிபாடு திருமுறை வழிபாடாக, பெருவாழ்வினை அமைக்கின்ற வழிபாடாக, பேரா அன்பு பெருக்குகின்ற வழிபாடாக அது அமைய வேண்டும். வாங்க வாங்க. சிரம் குவிதல் என்பதாக சொல்லுகின்ற நிலையும், சிந்தனை நிந்தன காக்குகின்ற அந்த ஐந்து இந்திரியம் அடக்குகின்ற அந்த வழிபாட்டினுடைய சிறப்பையெல்லாம் இந்த கட்சி ஏகம்பத்திலே அம்மையார் செய்த வழிபாடாக அமைந்து வழிபாட்டினுடைய அந்த சிறப்பினையும், வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும், வழிபாட்டினுடைய நோக்கம் எது என்பதாகவும் மிக அற்புதமாக நாவுக்கரசு பெருமான், வழிபாடு என்பதாக சொன்னால் அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றமிழ் பாடுக என்றார் திருமுறை பாடும்பாயார் என்பதாக அமைத்து, திருமுறைகள் அர்ச்சனை வழிபாடு, திருமுறைகளை கொண்டு வழிபடுகின்ற அந்த அன்புதான் பேரா அன்பாக அந்த அன்பானது பெருகும் என்பதை இந்த காஞ்சியம்பதியிலே நாவுக்கரசு பெருமான் பேரா அன்பு பெருகிய அந்த வழிபாடாக, திலையிலே வழிபட்ட அந்த வழிபாடு இங்கே வழிபடுகின்ற ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள்ளுகின்ற வழிபாடு தில்லை வழிபாடு. தில்லை வழிபாட்டிலே நாவுக்கரசு பெருமான் அந்த பெருமானை முதலாக வழிபடுகின்ற பொழுது எதற்காக தில்லையிலே அவர் சென்று வழிபடுகின்றார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார், ஊனாலும் உயிராலும் உள்ள பயன் கொள்ளுகின்ற வழிபாடு. இந்த ஊன் அந்த உடல் உயிர், அந்த உயிர் இரண்டும் பயன் கொள்ளுகின்ற அந்த வழிபாடு, இதுதான் வழிபாடு. ரெண்டும் சேர்ந்து ஊனையும் உயிரையும் அது இணைத்த வழிபாடாக அமைந்தது தில்லை வழிபாடு. இங்கே அமைகின்ற அந்த வழிபாடு பேரா அன்பு பெருக்கிய வழிபாடாக காஞ்சியம்பதியிலே அமைகின்ற அந்த வழிபாடு சிறப்பான அந்த வழிபாடு. இதை நாம் தொடர்ந்து இந்த வழிபாட்டினை அடுத்த வாரம் நாம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆண்ட அரசு உழவாறுபடி நம்முடைய திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்ய இருக்கின்ற காரணத்தினாலே அடுத்த வார வகுப்பு இல்லாதது நிலை. அதற்கு அடுத்த வாரத்திற்கு அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து காஞ்சியம்பதியில் இருக்கக்கூடிய நம்முடைய நாவுக்கரசு பெருமானை மீண்டும் சிந்திப்போம். இந்த நான்காவது பாடலையும் அந்த குறிப்பையும் கணேஷ் அவர்கள் சொல்லுவார். அதன் பிறகு நம்முடைய சரவணன் ஐயா அவர்கள் இன்னும் அடுத்த உழவார இந்த படிக்குரிய இந்த தளத்தை எப்பொழுது தெரிவிப்பார்ன்றது நம்ம கரவணன் ஐயா சொல்லுவார். ஐயா அவர்கள் இரண்டு வார்த்தைகள் பேசுவார். நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நல்ல முதிர்ந்த ஒரு அனுபவமுடைய அந்த நண்பர், நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, பெருமானுடைய திருவருள் தான். நம்முடைய அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார், எது நம்ம எப்படி நம்முடைய சைவ சமயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் எப்படி இருக்கக்கூடாது என்பதாக சொல்லுகின்றார். முதல்ல தாக்கமருக்கு ஒரு சாரையை என்பதாக சொல்றார். தாக்கமருக்கு ஒரு சாரையை வேறிடு, வேறொரு சாட்சியரப்பசி யாரியை நீரிடு சாத்திரத்திற்கு அதிதூரனே. இந்த நீரிடு சாத்திரத்திற்கு அதிதூரன் என்பதாக சைவ நெறி எது என்பதாக சொன்னால் திருநீர் பூசுகின்ற அந்த நெறியை காட்டுகின்ற அந்த தன்மை. அந்த ஒருவர் நம்முடைய சைவத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை பற்றியோ, பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய எதை பற்றி கேள்வி கேட்டாலும் எதிர்த்து நாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில நாம் இருக்கோம். யாராவது என்னையா முருகப்பெருமானுக்கு ரெண்டு பொண்டாட்டி, நம்முடைய சுந்தர பெருமானுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, என்ன எந்த காலத்துல என்ன இது என்ன, அப்பவே ரெண்டு ரெண்டு கல்யாணம் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஆமாம் போல இருக்கு, இவர் கேட்கறதெல்லாம் சரியா போல இருக்குன்னு சொல்லி, இல்ல வேற ஏதாவது கேட்கின்ற பொழுது முக்கியமான சில கருத்துக்களை அவர் நம்மிடத்துல கேட்டு கேட்கின்ற பொழுது நாம சாரப்பாம்பு போல வீட்டுக்குள்ள போயிட்டு கதவு ஜன்னல்லாம் அடைச்சிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு அமைக்க கூடாது. நாம் எப்படின்னு சொன்னா சீறி அதற்குரிய பதிலை கொடுக்கின்ற நிலையில இருக்க வேண்டும். ஆக நம்முடைய சைவ நெறியை பற்றி யார் எதை கேட்டாலும் நாம் எப்படி சொல்ல வேண்டும்னா, நாம் சீறி அந்த பதிலை நல்ல பாம்பை போல நாம் அதற்கு சொல்ல வேண்டும். நம்முடைய சைவ சமயம் அத்துணையும் கொண்டது, 14 சாத்திரங்களையும் 12 திருமுறைகளையும் வகுத்து கொடுத்த நெறி இது. இதுல இல்லாத தத்துவங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி நாம் தாக்கமுறைக்கு ஒரு சாரையாக இருக்கக்கூடாது என்பதாக சொல்லி அருணகிரிநாத பெருமான் அந்த வழியிலே நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மிக அருமையாக ஆழமாக ஆராய்ந்து சில கருத்துக்களை பிஎஸ்டி பட்டம் இந்த வயதிலேயும் கண்ணு தெரியாத நிலையில கூட அவர் முயற்சி எடுத்து நம்முடைய செய்து வருகிறார். அவர்கள் அவருடைய கருத்து ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார். அவருடைய கருத்தோடு இந்த திருக்கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். முதல்ல கணேஷ்.
தாய்வன்கான் உலகிற்கு தன்னொத்தில்லா தத்துவன்கான் மலைமங்கை பங்கா என்பார் வாயவன்கான் வரும் பிறவி நோய் தீர்ப்பான்கான் மாணவர்க்கும் தானவர்க்கும் மண்ணுலோர்க்கும் செய்யவன்கான் நினையார்க்கு சித்தம் மாற திருவடி செய்யவன்கான் நினையார்க்கு சித்தமாற திருவடியே உழுகி நினைந்து எழுவார் உள்ளம் ஏயவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்வன்கான் அவன் என் எண்ணத்தானே. இறைவன தாயவன் கான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமான் போற்றி திருவகோவில் அந்த கொண்டாடுறது வந்து ரொம்ப வந்து பெருமான் தாயாகி வளர்த்தது வந்து ரொம்ப அருமையான ஒரு நிலையில இருக்கும். இதுனா நம்ம சைவத்தில் சொல்றது வந்து இறைவன் தனியாகவும் இறைவி தனியாகவும் அப்படின்னு சொல்லின்ற ஒரு ஒரு கருத்தே இல்லை. ஒரு தானே ஆகிய தயாபுரன் எம்பிரை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம திருப்பூர் சின்னத்தில் கூட சொல்கிறப்போ வந்து இமவான் மகட்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி அப்படிங்கிற இதில் இறைவனும் இறைவியும் ஒன்றாக இருக்கின்ற பெண் ஆகிய பெருமானாக இருக்கின்றது தான் நம்ம சொல்கின்ற ஒரு, அதனால இறைவனே நமக்கு தாயே ஆகி வளர்த்தனே அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து நமக்கு இது பண்றாரு. அந்த பெருமானே நமக்காக கருணை கூர்ந்து வழிபாடு செய்யறதுன்னா இப்படி செய்ப்பா அப்படிங்கிறதுக்காகவே பெருமான் கருணை கூர்ந்து காஞ்சியம்பதியில அம்மையார் வழிபட்டதாக நம்ம நமக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக அம்மையார் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பண்ணணும். உலகிற்கு தன்னொப்பில்லா தத்துவன் காண் தன்னொப்பில்லாதாங்கிறத வந்து நம்ம திருமுறைகளில் இருந்து சொல்லுகின்ற ஒரு இது பெருமான் வந்து ஒன்றுதான். அதுக்கு தவிர இன்னொன்று இருக்கு அப்படிங்கிறத அம்மையார் கூட இறைவனை தவிர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அது வந்து குற்றம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இறைவனே தான் இறைவி அப்படின்னு சொல்றப்ப இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை, அது ஒன்றே தான், ஒன்று கண்டி உலகிற்கு ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொள்வது. மலை மங்கை பங்கா என்பார் வாயவன்கான் வாயானை மனத்தானே மனத்துள் என்ற கருத்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள்மான் இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார். வீடல் ஆலவாயிலாய் விழுமியார்கள் நெற்கடல் பாடலால் அவ்வாயிலாய் பரவ நின்ற பண்பனே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலும் மனத்தும் மறுவி நின்று அகலா மாண்பினர் அப்படின்னு நம்ம சொல்றதுனால அந்த வாயில வாய் மணக்கை இப்ப வந்து நம்ம வாழ்த்த வாயும் நினைக்க மனமும் தாழ்த்து செய்யும் சொல்லிட்டு அந்த இந்திரியங்களை எல்லாம் இறைவன்கிட்ட கொடுக்குறப்ப இதுல எல்லாத்துலயும் இறைவன் நிறைந்துடுறாரு. அப்ப சிவமாகின்ற தன்மையில எல்லாத்தையும் வந்து இறைவனுடைய திருவடிகளில் கொடுத்து இறைவனுடைய எனதுரை தனதுரையாக வர்றப்ப எல்லாம் பெருமானுடைய செயல்பாட்டில் இருக்கிறப்ப வாக்கினால் அவரை பாடுகின்ற போது வாயவன் காணாகவும் அவர் நிற்கின்றார்கள். வானவர்க்கும் தானவர்க்கும் மண்ணுலோர்க்கும் சேயவன் தான் நினையாருக்கு அவங்க எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது வானகத்தில் இருந்தாலும் மண்ணுலகத்தில் இருந்தாலும் இணையாதா இருக்கு அதை பயன்கொள்ளாதவர்க்கு பனையொழி இருந்த வருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நீழ்ந்தானேன்னு சொன்ன மாதிரி பெருமானை எப்ப நினைவதில்லையோ அவங்க வானகத்துல இருந்தாலும் சரி மண்ணுலகத்துல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் பயனற்றவர்கள் தான். ஆனா நினைந்தாருன்னு சொன்னாக்கா சித்தமார திருவடியை ஒழுகி நினைந்து எழுவார் உள்ளம் ஏயவன் தான். அவருடைய உள்ளத்துல இருந்து திருவடி திருவடி செய்கின்ற பெருமான் எழாரும் பொழிலார் கச்சியேகம்மன் தான் அவன் என் எண்ணத்தானே சொல்லிட்டு இது நேர்பொருளாகத்தான் சொன்னது. தத்துவங்கள் எல்லாம் நம்ம ஆசிரியர் ஐயா சொல்லலாம்.
அடுத்த உழாரப்பணி இருந்து 8 மணிக்கு 3ஆம் தேதி செப்டம்பர் 3 கோயில் ஒரு